வணக்கம் அன்பார்ந்த தமிழ் மக்களே, நான் உங்கள் நடராஜன் ஸ்ரீதர். இது தமிழ் காஸ்மாஸ் பாட்காஸ்ட். உலகெங்கும் பல்வேறு பகுதிகளிலிருந்து தமிழ் காஸ்மாஸ் பாட்காஸ்டை பல்வேறு செயலிகள் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு புது தலைப்பை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதன்படி இந்த வாரம் காஸ்மாலஜி அப்படின்ற தலைப்பில் இந்த பிரபஞ்சம் எவ்வாறு உருவானது அப்படின்றத பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இந்த பிரபஞ்சம் எவ்வாறு உருவானது என்பதை பற்றி பல்வேறு தத்துவங்களும் பல்வேறு ஒப்புருக்களும் இருக்குது. அதில் முதன்மையாக இருக்கிறது பிக்பேங் தியரி. இந்த பிக்பேங் தியரியில் ஒரு கேள்வி எழுப்பப்படலாம். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே சிங்குலாரிட்டி அப்படின்ற ஒரு பாயிண்டில் இருந்து தான் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் இதை மூல ஓர்மை புள்ளி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓர்மை புள்ளிக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படலாம். அது என்ன, இதற்கு முந்தைய புள்ளி என்று யோசித்தோமையானால், எந்த ஒரு விஷயத்திற்கும் அல்லது எந்த ஒரு நிகழ்விற்கும் ஒரு ஆரம்ப புள்ளி என்று இருந்தால், அந்த ஆரம்ப புள்ளிக்கு முன்னால் என்ன இருக்கும் என்று கேள்வி அனைவராலும் எழுப்பப்படக்கூடிய விஷயமே. அதே மாதிரி இந்த பிக்பேங் அல்லது பெருவெடிப்பு, அதன் ஆரம்ப புள்ளி இருக்கிறது அல்லவா, இந்த ஆரம்ப புள்ளிக்கு முன்னால் என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அது குறித்த ஒரு தத்துவத்தை இன்னைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். அது என்ன தத்துவம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்திலிருந்து உருவானது அப்படின்ற ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை யார் யாரெல்லாம் ஆதரிச்சிருக்கிறாங்க, இந்த தத்துவத்தில் என்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது, மேலும் இந்த தத்துவத்தில் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் என்பதை பற்றி இன்றைய தொடரில் நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த பிரபஞ்சம் பற்றி நாம் பேசுகிறப்போ பிக்பேங் தியரி அதில் முன்னணியில் நிற்கிது அப்படின்னு சொல்கிறோம். எப்படி அப்படின்னா, இந்த பிக்பேங் தியரிக்கு பல எக்ஸ்பெரிமெண்டல் எவிடென்சஸ், அதாவது நம்முடைய அப்சர்வேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, நிறைய தொலைநோக்கிகள் வழியாக பிரபஞ்சத்தை பார்க்குறோம், வானத்தில் நிப்பாட்டிருக்கக்கூடிய பல வானியல் தொலைநோக்கிகள் வாயிலாக பிரபஞ்சத்தை பார்க்குறோம், இதெல்லாம் சேர்ந்து எக்ஸ்பெரிமெண்டல் எவிடென்சஸ் நமக்கு கிடச்சிருக்குது. இது எல்லாமே பிக்பேங் தியரியை சப்போர்ட் பண்ணுது. இந்த பிக்பேங் தியரி அல்லது பெருவெடிப்பு தத்துவம் எவ்வாறு ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு மூல ஓர்மை புள்ளி அல்லது ஓர்மை புள்ளி, அதில் இருந்து தான் துவங்கியது அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைய தேதியில் பிரபஞ்சம் விரிஞ்சிக்கிட்டே வருது, விரிஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. எப்படின்னா, எல்லா பொருட்களும் ஒன்றை விட்டு ஒன்று விலகி போய்கிட்டே இருக்குது அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. நட்சத்திரங்கள், நட்சத்திர கூட்டங்கள் எல்லாமே ரொம்ப வேகமாக விரிஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை காலத்தில் முன்னோக்கி, எதிர்காலத்தை நோக்கி போகிற விஷயத்தில் இதை பார்க்குறோம். நீ இறந்த காலத்தை நோக்கி இதை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, இந்த நிகழ்வை எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விரிவு அப்படின்றதுக்கு எதிர்ப்பதமான குறுக்குதல், சுருக்கம் அப்படின்றத நோக்கி இந்த பிரபஞ்சம் போகும். அல்லது பிரபஞ்சத்தை காலத்தில் பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா இது சுருங்கிக்கிட்டே போய் ஒரு புள்ளியில் ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்பேஸ் அல்லது காலவெளி விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. இதில் இருக்கக்கூடிய மேட்டர் கண்டென்ட் அல்லது பொருண்மை இது எல்லாமே நீர்த்து கொண்டே போய்கிட்டே இருக்குது. இது எல்லாமே காலத்தின் பின்னோக்கி கொண்டு போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இவை எல்லாமே ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இருந்திருக்கும், அதாவது அழுத்தப்பட்டு இருந்திருக்கும். இதுதான் ஓர்மை புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓர்மை புள்ளியில் பொருண்மை அல்லது மாஸ் இது மட்டும் இருக்காது, காலவெளியுமே இதுக்குள்ளே சேர்ந்திருந்திருக்கும், மற்றும் எல்லா விஷயங்களுமே இதுக்குள்ளே சேர்ந்திருக்கும். நம்ம இன்னைக்கு நாம் உணர முடியாத கருமாற்றல் டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய டார்க் எனர்ஜியும் கரும்பொருள் என்று சொல்லக்கூடிய டார்க் மேட்டரும் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஓர்மை புள்ளிக்கு முன்னாடி என்ன இருந்தது, இந்த ஓர்மை புள்ளி எதிலிருந்து வந்தது, இந்த ஓர்மை புள்ளி எங்கே இருந்திருக்கும் என்ற கேள்விகள் கேட்க முடியும் இல்லைங்களா. ஓர்மை புள்ளி எங்கே இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி அர்த்தமற்றதாக போய்விடுகிறது. காரணம் என்னவெனில், ஓர்மை புள்ளி அப்படின்றது ஒட்டுமொத்த காலவெளியையும் உள்ளடக்கிய ஒரு புள்ளி. இது வந்து பிளாங்க் நீளம்னு சொல்லுவாங்க, இருக்கிறதுலே பிரபஞ்சத்திலேயே மிக சிறிய நீளம். அந்த பிளாங்க் நீளத்தில் ஒட்டுமொத்த விஷயமே பிரபஞ்சமே சுருங்கி இருந்திருக்கும் அப்படின்றப்போ காலவெளியும் அதுக்குள்ளே தான் சுருங்கி இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அப்படின்னா அந்த ஓர்மை புள்ளிக்கு அப்பால் எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஓர்மை புள்ளி மிக அதீதமான வெப்பநிலையில் இருந்திருக்கும், பிரபஞ்சத்தினுடைய அதீத வெப்பநிலையில் இந்த ஓர்மை புள்ளி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல. எல்லாவற்றையும் அறிவியல் ரீதியாக கேள்வி கேட்கக்கூடிய நாம் இந்த பிக்பேங் சிங்குலாரிட்டி அல்லது பெருவெடிப்பின் மூலப்புள்ளி இதையும் அறிவியல் ரீதியாக கேள்வி கேட்க இருக்கிறோம். பிரபஞ்சமே இதிலிருந்து தான் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போது இதற்கு முந்தைய நிலை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வியில் அறிவியல் ரீதியில் சில விஷயங்கள் தவிர்க்கப்படணும் அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். என்னென்னா இந்த பிக்பேங் சிங்குலாரிட்டி எங்கே இருந்தது, எங்கே மிதந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற கேள்வி அதற்கு பொருந்தாது. காரணம் என்னன்னா ஒட்டுமொத்த கால வெளியுமே அதற்குள்ளே அடங்கி போய் விடுகிறது, அந்த பெருவெடிப்பின் மூலப்புள்ளிக்குள்ளேயே அடங்கி போய் விடுகிறது. ஆனால் நம்ம இந்த பெருவெடிப்பின் மூலப்புள்ளி எங்கே நின்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி தவிர்க்கப்பட வேண்டியதாக மாறிவிடுகிறது. மேலும் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் வழியாக பார்க்குறப்போ அல்லது ஐன்ஸ்டைனுடைய புலக்கொள்கையினுடைய தீர்வுகள் வாயிலாக பார்க்கும்போது இந்த பெருவெடிப்புக்கு முன்னால் என்ன இருந்திருக்கும் என்ற ஒரு கேள்வி தவிர்க்கப்பட வேண்டியதாகவும் வந்துவிடுகிறது. காரணம் என்னவெனில், இது அந்த ஓர்மை புள்ளியை நோக்கி, இந்த பெருவெடிப்பின் ஓர்மை புள்ளியை நோக்கி நாம் நகரும்போது நம்முடைய தீர்வுகள் அனைத்தும், கணித ரீதியிலான தீர்வுகள் அனைத்தும் சிக்கலாகி விடுகிறது அல்லது தீர்க்க முடியாததாக போய்விடுகிறது அல்லது இந்த புள்ளியை விளக்க முடியாத ஒரு சூழலுக்குள் சென்று விடுகிறது என்பது கணித ரீதியில் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. காரணம் என்னவெனில், இந்த புள்ளி மிகவும் சிறிய புள்ளியாக பிளாங்க் நீளம் அளவிலான புள்ளியாக சென்று விடுவதனால் ஸ்கேல் ஃபேக்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஸ்கேல் ஃபேக்டர் என்ற விஷயம் நமக்கு சுழியமாகி போய்விடுகிறது. அதனால் அங்கு நாம் நம்முடைய கணக்கீடுகளை வைக்க முடிவதில்லை. மேலும் நாம் கணக்கிட வேண்டிய
டென்சிட்டி அல்லது அடர்த்தி, பிரபஞ்சத்தின் அடர்த்தி இன்ஃபினைட்டாக மாறிவிடுகிறது அல்லது முடிவிலியாக மாறிவிடுகிறது. மேலும் பிரபஞ்சத்தினுடைய ப்ரெஷர், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அழுத்தம் என்பது முடிவிலியாக மாறிவிடுகிறது. அதே போல வெப்பநிலையும் முடிவிலியாக மாறிவிடுகிறது. இது வந்து கிளாசிக்கல் சமன்பாடுகளுக்குள் இத்தகைய சூழல் அடக்கம் பெறவில்லை. ஆதலால் இந்த புள்ளிக்கு முன்னதாக ஒரு விஷயத்தை நம்மளால் பேசவே முடியாத ஒரு சூழல் வருகிறது. ஆனால் இவற்றில் ஒரு கேள்வி தர்க்க ரீதியாக வைக்கப்படலாம். என்ன கேள்வி என்று கேட்டால், அதாவது இந்த மூலப்புள்ளி எங்கிருந்தது என்று கேட்க முடியாது, ஆனால் எவ்வாறு உருவாயினது என்று கேட்க முடியும். எதிலிருந்து உருவானது என்று கேட்பது தவறு. எவ்வாறு, அதாவது வந்து எவ்வாறு இது உருவானது என்று ஒரு கேள்வி கேட்க முடியும். இன் விச் த சிங்குலாரிட்டி மேட் அப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வியை அங்கே கட்டமைக்க முடியும். எவ்வாறு உருவாயிருக்கும் இந்த சிங்குலாரிட்டி அப்படின்ற ஒரு தத்துவத்தை இப்போ நம்ம கொஞ்சம் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணலாம். அதற்கு ஒரு ஆய்வுக்கட்டுரை நம்ம தமிழில் எழுதியிருக்கிறோம். அந்த ஆய்வுக்கட்டுரை வந்து பதிப்பிக்கப்பட்டிருக்குது, ஒரு ஆய்வுதழில் பதிப்பிக்கப்பட்டிருக்குது. அதற்கான இணைப்பையும் இந்த ஒளிக்குறிப்பினுடைய அடியிலேயே இணைத்து விடுகிறேன். அது நீங்கள் எந்த ஒளிக்குறிப்பில் கேட்டாலும் சரி, அது கூகுள் பாட்காஸ்ட்லேயோ ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயோ அல்லது ஸ்பாட்டிஃபைலேயோ எதில் நீங்கள் கேட்டாலும் இந்த இணைப்பு இருக்கும். அல்லது என்னுடைய வலைத்தளமான physicsnarajan.wordpress.com என்ற வலைத்தளத்துலேயும் இருக்கும், என்னுடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் பகிரப்பட்டிருக்கும். நீங்கள் அந்த கட்டுரையை நீங்கள் எடுத்து படிக்கலாம். தமிழில் தான் எழுதியிருக்கிறோம். தமிழில் இந்த கட்டுரைக்குள்ள சில டெக்னிக்கல் விஷயங்களையும் சேர்த்து எழுதப்பட்டிருக்கும், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போது இந்த மூலப்புள்ளியை இன்னும் கொஞ்சம் ஆராய்வோம். எதிலிருந்து உருவானது என்பதை பற்றியும் நாம் ஆராய்வோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த பெருவெடிப்பினுடைய மூலப்புள்ளியை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பெருவெடிப்பினுடைய மூலப்புள்ளி என்பது மிக அதிகமான கர்வேச்சர்ஸ் அல்லது வளைவுகளை கொண்டது. ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வளைவு அப்படின்றது காலவெளியில் வளைவு அப்படின்றது தான் ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு புள்ளியில் செறிவாயிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அங்கே வளைவு எவ்வளோ இருக்கும், மிக அதிகமான வளைவாக இருக்கும். அது அந்த அளவு வளைவை மறுபடியும் இந்த பிரபஞ்சத்தில் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இத்தகைய அதீதமான வளைவில் அந்த மூலப்புள்ளி இருக்கும் முதல் விஷயம். அடுத்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இத்தனை விஷயங்களும், மேட்டர், ரேடியேஷன், ஸ்பேஸ் டைம் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கிறப்போ மிக அதிகமான வெப்பநிலையில் இருக்கும். அது மாதிரி இதில் இன்னொன்று என்னென்னா, குவாண்டம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸையும் இது வச்சுருக்கோம். அது என்ன குவாண்டம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் அணு இருக்கு இல்லைங்களா, ஆட்டம்ஸை பிரிச்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், அடிப்படை துகள்கள் கிடைக்கும். அடிப்படை துகள்களையும் பிரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா ஒரு அளவில் அடிப்படை துகள்கள் என்னவா வேலை செய்யும் அப்படின்னா, துகளாகவும் வேலை செய்யும் அலையாகவும் வேலை செய்யும். இதுதான் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற கோட்பாட்டினுடைய அடிப்படை தாத்பரியம். அதாவது ஒரு துகளானது அலையாகவும் வேலை செய்யும் துகளாகவும் வேலை செய்யும் அப்படின்ற முதல் கோட்பாடை வச்சுக்கிறது. அதே மாதிரி அன்சர்டன்டி பிரின்சிபல் அல்லது நிலை இல்லா தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த தத்துவமும் குவாண்டம் மெக்கானிக்கல்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு துகள் இருக்குது. இந்த துகளை நீங்கள் மிக அக்யூரட்டாக அதனுடைய பொசிஷனையும் மொமெண்டத்தையும் அல்லது அதனுடைய இருப்பையும் உந்தத்தையும் அக்யூரட்டாக ஒரு நொடியில் நீங்கள் கணக்கிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு அடிப்படை துகளினுடைய உந்தத்தை கணக்கிட போகிறீங்க அப்படின்னா, அதனுடைய இருப்பு இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரிஞ்சிருக்கும். அல்லது அதனுடைய இருப்பை கணக்கிட போனீங்கன்னா அதனுடைய உந்தம் அப்படின்றது இன்ஃபினைட்டாக அல்லது முடிவில்லாததாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்போ இரண்டையும் மிக சரியாக நீங்க மிக துல்லியமாக அறுதிட்டு கூற முடியாது அப்படின்றது இந்த குவாண்டம் இயற்பியலினுடைய ஒரு விஷயம். அடுத்து நீங்க குவாண்டம் டனலிங் அல்லது குவாண்டம் பெர்டர்பேஷன், குவாண்டம் டனலிங், குவாண்டம் பெர்டர்பேஷன் அடுத்து வருவோம், குவாண்டம் டனலிங் அப்படின்ற விஷயம். இந்த குவாண்டம் டனலிங் அப்படின்றது வந்து டனல் அப்படின்னா ஒரு சுரங்கப்பாதை வழியாக ஊடுருவி போதல் மாதிரியான ஒரு சூழல்னு வச்சுக்கோங்க. உதாரணமா ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு சுற்றுச்சுவர் இருக்குது, அல்லது ஒரு ஒரு மதில் சுவர் இருக்குது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த மதிலை தாண்டி போக முடியலன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த மதிலுக்கு ஊடாக ஒரு சுரங்கப்பாதை தோண்டி மதிலுக்கு அந்த பக்கம் போயிடுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி இந்த குவாண்டம் ரீதியில துகள்கள் எல்லாமே இந்த மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு, இந்த பொட்டன்ஷியலை தாண்டி போக முடியாது அப்படின்றப்போ ஊடுருவி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் குவாண்டம் துகள்களுடைய ஒரு தன்மை. இத்தகைய தன்மையெல்லாம் குவாண்டம் அளவுல இருக்குன்றதுனால இந்த தன்மையெல்லாம் நம்ம குவாண்டம் அளவில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி அளவுல இருந்த நம்முடைய பிரபஞ்சத்துக்கும் இதே தன்மைகளும் இருந்திருக்க கூடும். உட்புகுதல், குவாண்டம் அளவுல உட்புகுதல் மற்றும் நிலையில்லா தத்துவம், துகள் அலை கோட்பாடு, இவை அனைத்தையும் பிரபஞ்சம் ஏற்றுக்கொண்டிருக்கும். அதனுடைய மூலப்புள்ளியில, அதனுடைய ஆரம்ப காலகட்டத்துல இந்த இந்த விஷயங்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் குவாண்டம் காஸ்மாலஜி அப்படின்னு, குவாண்டம் பிரபஞ்சவியல் அப்படின்னு பின்னாட்கள்ல வலியுறுத்தப்படுகிறது. இந்த குவாண்டம் பிரபஞ்சவியல்ல பல்வேறு தத்துவங்கள் இருக்கிறது. அதுல இந்த குவாண்டம் ரீதியில இந்த மூலப்புள்ளியை நீங்க மிக சரியாக ஆய்வு செய்ய முடியும். அதனை ஓரளவு வந்து குவாண்டம் தன்மைகளோட அதனை ஓரளவு நம்மளால கணக்கிட முடியும் என்று சில குறிப்புகள் உண்டு. அதன்படி நம்ம பார்க்கிறப்போ நம்மளால இந்த மூலப்புள்ளி எவ்வாறு உருவாயிருக்கும் என்ற கேள்வியை நம்மளால ஓரளவு நம்மளால சரி செய்ய முடியும் அப்படின்னு சில அறிஞர்கள் நம்பினார்கள். எவ்வாறு அதை சரி செஞ்சாங்க, எப்படி இந்த மூலப்புள்ளிய குவாண்டம் ரீதியில தர்க்க ரீதியில நம்ம இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற புள்ளி ஒரு தீர்வுக்கு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, இப்போ இந்த ஓர்மை புள்ளிய நம்முடைய தெரிஞ்ச குவாண்டம் தத்துவங்களின் வாயிலாக ஆய்வு செய்யலாம். எப்படி இந்த ஓர்மை புள்ளி குவாண்டம் ரீதியில இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஓர்மை புள்ளிய ஒரு துகள் மாதிரியும் ஒரு அலை மாதிரியும் ஆய்வு செய்யலாம். இந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் மிக குறிப்பாக மிக துல்லியமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய ஓர்மை புள்ளிய அறுதியிட்டு கூற முடியாது அப்படின்ற முதல் தத்துவத்துக்குள்ள வந்துடலாம். இதுதான் நிலையில்லா தத்துவம், ஹெய்சன்பெர்க் நிலையில்லா தத்துவத்தின்படி வந்துடலாம். அடுத்தது இதே ஓர்மை புள்ளின்றது வந்து துகளாகவும் இருக்கும் அலையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். வேவ் பார்ட்டிக்கல் டுயாலிட்டி அல்லது துகள் அலை சமன்பாடு கோட்பாடு அப்படின்றத வாயிலாக சொல்லிட முடியும். நமக்கு தெரிஞ்ச குவாண்டம் தத்துவங்களை கொண்டு போய் இந்த ஓர்மை புள்ளியில நாம வச்சு பார்க்கறோம் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு. அதற்கடுத்து நாம என்ன சொல்றோம், இதே ஓர்மை புள்ளி ஒரு ஒரு பொட்டன்ஷியல் வழியாக இது வந்து ஊடுருவி வரும் அப்படின்னு சொல்றோம். உதாரணமா குறிப்பா பாக்குறோம் அப்படின்னா ஒரு குவாண்டம் பொட்டன்ஷியல் வெல்னு சொல்லுவாங்க, அல்லது அழுத்தத்தினுடைய வெல் அப்படின்றது கிணறு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பொட்டன்ஷியலுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி போட்டோன்னு வச்சுக்கலாம். ஒரு 10 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஒரு கிணறு இருக்குது. சாதாரணமாக நீங்க பார்த்துருப்பீங்க 10 மீட்டர் உயரத்துக்குள்ள கிணறு. இந்த கிணத்துக்குள்ள ஒரு ஒரு கிரிக்கெட் பாலை தூக்கி உள்ள போட்டுட்டீங்க. இந்த கிரிக்கெட் பாலால நீங்க இந்த 10 மீட்டரை ஜம்ப் பண்ணி வெளியில வர முடியாது இல்லைங்களா. யாராவது உள்ள இருந்து வெளியில தூக்கி போடணும். சரி, இப்போ இந்த கிரிக்கெட் பால் வெளியில வரணும்னா, யாருனுடைய உதவியே வெளியில இல்லாம வெளியில வரணும்னா என்ன பண்றது? கிளாசிக்கலா அதற்கான வாய்ப்பே கிடையாது. அதற்கு பதிலா குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இதற்குள்ள ஊடுருவி வெளியில வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. குவாண்டம் வெல் வழியாக வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளா பார்த்தோம்னா குவாண்டம் ஸ்டெப் பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க. உதாரணமா ஒரு 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 மதுரை சுவர் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஒரு சுற்றுச்சுவர், ஒரு காம்பவுண்ட் சுவர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த காம்பவுண்ட் சுவரை நீங்க தாண்டி போகணும். இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் காம்பவுண்ட் சுவரை தாண்டி போகணும். இந்த காம்பவுண்ட் சுவர் உயரம் வந்து 10 மீட்டர்னு வச்சுக்கோம். நம்ம எவ்வளோ இருப்போம், ஒரு 1.5 மீட்டர் உயரம் இருக்குமோ அவரேஜா. இந்த நம்மளால மிஞ்சி போனால் ஒரு 3 மீட்டர் வரைக்கும் தவ முடியும், மிச்சம் இருக்க 7 மீட்டரை தவ முடியாது இல்லைங்களா. கயரோ எதுனுடைய உதவி இல்லாமல் தாண்ட முடியாது. அப்போது நம்மளால எந்த விதமான வெளி உதவி இல்லாமல் அந்த காம்பவுண்ட் சுவரை தாண்டி குதிக்கிறது சிரமம். அதை இதுவே ஒரு ஒரு குவாண்டம் பார்ட்டிக்கலாக இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், இதில் இந்த சுவற்றை ஊடுருவி போயிடும். ஓகே, இந்த சுவர் வந்து நீங்கள் ஒரு ஊடுருவ முடியாத ஒரு மெட்டீரியலால் செஞ்சதுன்னு வச்சுக்குவோம். இதையும் இந்த குவாண்டம் பார்ட்டிக்கிள் ஊடுருவி போயிடும். இதனுடைய வேவ் ஃபங்க்ஷன் அந்த பக்கமும் சுவற்றுக்கு அந்த பக்கமும் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டிஸ் உண்டு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸில் இது நிரூபிக்கப்பட்டிருக்குது. சரி, இந்த பெனட்ரேஷன் நடக்கிறதுனால குவாண்டம் டன்னலிங் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுகிறது. நாம ஏற்கனவே என்ன சொன்னோம், இந்த பிரபஞ்சத்தினுடைய மூலப்புள்ளியவே நாம ஒரு குவாண்டம் துகளாகவோ ஒரு குவாண்டம் அலையாகவோ நாம கருதுறோம். இப்படி கருதுறப்போ இந்த டனலிங்கும் இதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் ஆரம்ப நிலையில ஒரு பொட்டன்சியலுக்குள்ள மாட்டிட்டு இருக்குதும். இத வந்து மெக்சிகன் ஹேட் பொட்டன்சியல் சொல்றாங்க. இந்த இதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கு, இதுல இருந்து எப்படி வெளியில வரும்ன்றத நம்ம பார்க்க போறோம். சரி, பிக் பேங் சிங்குலாரிட்டி குவாண்டம் மெக்கானிக்கலாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போது இந்த பிக் பேங் சிங்குலாரிட்டி வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா, ஒரு துவக்கம் இருக்கும் இல்லைங்களா. அதை குவாண்டம் மெக்கானிக்கலாக அனலைஸ் பண்ணுவோம். கிளாசிக்கலாக ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்வி செல்லாதுன்னு சொன்னோம். அது என்ன கேள்வி அப்படின்னா, இந்த பிக் பேங் சிங்குலாரிட்டிக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லாது. காரணம் என்னென்னா, நம்ம கிளாசிக்கலாக பார்க்கக்கூடிய ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே இந்த பாயிண்டில் முடிஞ்சு போயிடுது. அதாவது இந்த பிக் பேங் சிங்குலாரிட்டி அப்படின்ற ஒரு பாயிண்டில் முடிஞ்சு போயிடுது. காரணம் என்னென்னா, இது பிளாங்க் ஸ்கேலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பிளாங்க் ஸ்கேல் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திலேயே மிக சிறிய அளவு தான் இந்த இந்த பிளாங்க் நீளம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். மிக அதிகமான அடர்த்தி, மிக அதிகமான வெப்பநிலை, இது எல்லாமே தான் இந்த இந்த உயர் எல்லைகள் தான் பிளாங்க் விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பிளாங்க் எல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பிளாங்க் எல்லையில் நாம் கிளாசிக்கல் ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன்ஸை உள்ளே வைக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன்ஸில் பேசக்கூடிய கர்வேச்சர் அப்படின்ற விஷயம் அல்லது காலவெளியின் வளைவு அப்படின்றது அங்கே இன்ஃபினைட்டாக போயிடுது. இன்ஃபினைட்டில் நம்மளால் எந்த கால்குலேஷன்ஸையும் வைக்க முடியாது. அடுத்தது வந்து அடர்த்தியை சொல்லக்கூடிய விஷயங்களும் இன்ஃபினைட்டாக போயிடுது. நாம் பேசக்கூடிய FRW ஈக்குவேஷன் அல்லது இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கி கொண்டு இருக்கிறது, எப்படி தன்னுடைய இயக்கத்தை எக்ஸ்பான்ஷனை கொண்டு போயிட்டுருக்குது அப்படின்னு பேசக்கூடிய ஃப்ரீட்மன் ரிச்சர்சன் வாக்கர் சொல்யூஷன்ஸுமே இந்த இடத்துல இன்ஃபினைட்டிஸை சந்திக்குது. பொதுவாக நம்முடைய இயற்பியல் ஈக்குவேஷன்ஸ்களில் எங்கெல்லாம் இன்ஃபினைட்டைஸ் இன்ஃபினைட்ஸ்